இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தேடல் படலத்துல முக்கியமா நம்ம தேடல் தொடங்கின இடம்னு பாத்தீங்கன்னா, நான் யார். நான் அப்படின்ற இந்த சொல்லுக்கு இந்த உடலோ அல்லது நான் அணிந்திருக்கும் உடையோ இல்ல நான் வந்து என்னுடைய உறவுகளுக்கு நான் எனக்கு இருக்கிற அந்த சம்பந்தமோ கிடையாது. இந்த நான் அப்படின்றது நான் ஒரு பரிசுத்தமான ஆத்மா அப்படின்றத நாம இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த தேடலை நாம் ஆரம்பிப்போம். அதுக்காக எப்பவும் போல இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டியா வந்திருக்காங்க பிரம்மகுமாரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இதுவரைக்கும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த இந்த கேள்வி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா லாஜிக்கலா எங்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த நான் அப்படின்னா நான் வந்து பிரீத்தி, நான் வந்து இந்த வேலை செய்யறேன், நான் வந்து என் தாய்க்கு மகள், இப்படி எல்லாம் இல்லாம நான் ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா தான் நான் அப்படின்றத நல்லா உணர்ந்துட்டோம். இத வந்து ரொம்ப தெளிவா எங்களுக்கு வந்து நீங்க எடுத்து சொன்னீங்க. இப்போ மேலும் இத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்து சொன்னீங்கன்னா,
ஆத்மா அப்படின்றப்போ அது ஒரு லேபிளோ பட்டமோ பதவியோ கிடையாது. ஆத்மா அப்படின்றது சக்தி, அதுதான் நான் அப்படின்னு நாம புரிஞ்சிட்டு இருக்கோம். நான் சக்தி அப்படின்னு சொல்றப்போ இந்த உடல் என்பது ஒரு இயந்திரமாக செயல்படுகிறது. இந்த இயந்திரத்தின் மூலமாக நான் எதை செய்ய வேண்டும், உதாரணத்துக்கு இந்த வாய் மூலமா பேசுறோம், ஆனா இனிமையா பேசணுமா கடுமையா பேசணுமா கோபமா பேசணுமா அப்படின்றத முடிவு செய்யறது தான் நான் என்கிற சக்தி, அதுதான் ஆத்மா. சோ இது எங்க இருக்கு, இது உண்மையா? இப்போ நான் வந்து நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுனால, சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஆத்மா என்கிற உணர்வு வந்துடுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து உணர்வுல வரணும். இதுவரைக்கும் நான் வந்து பிரீத்தியா இருந்தேன், என்னைக்குலேருந்து நான் ஆத்மாவாயிட்டேன் அப்படின்றது கிடையாது உணர்வு என்பது. ஆத்மா என்பது என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அந்த சக்தி என்பது என்ன, அதை நாம உணரணும். இதுல முக்கியம் என்னன்னா புரிந்து கொண்டு செயல்படுவது, அந்த உணர்வு தான் வந்து சக்தி அப்படின்றதை வந்து அனுபவமாக காட்டும்.
இப்போ வந்து அந்த உணர்வு பூர்வமா வந்து நம்ம அதை ஏத்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப நான் ஆத்மா அப்படின்றது நான் திருப்பி திருப்பி நான் எனக்கு நானே சொல்லிட்டு இருக்கிறேன், இல்ல மத்தவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து தனக்கு தானே வந்து இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஆத்மா அப்படின்றது ஒரு நம்பிக்கை, இதை வந்து நான் நம்பிக்கை முறை அப்படின்னு நான் சொல்லட்டுமா, இல்ல அப்படின்னா இது எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு அறிவுரை சஜஷன் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கணுமா?
இது மேக் பிலீஃப் கிடையாது, ஏன்னா வந்து இது உண்மை, இதை வந்து நம்ம உணரணும். இப்ப நான் சக்தி அப்படின்றது வந்து எப்படி நாம உணருவோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து மனம் அப்படின்றத நாம உணர்ந்துட்டு இருக்கோம். மனம் என்பது இருக்கா இல்லையா அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
இருக்கு,
இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னி வரைக்கும் மனம் என்பதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபணம் செய்ய முடியுமா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
இல்ல, முடியல.
கிடையாது. குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு மூளை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நாம படமா காட்டலாம். விஞ்ஞான ரீதியாக மூளை என்பது என்ன என்பதை வந்து நிரூபணம் செய்யலாம். ஆனா இன்றைய அளவுல குழந்தைகளுக்கு கூட மனம் என்பது என்ன, எண்ணங்கள் என்பது என்ன, அதை எப்படி உருவாக்குவது அப்படின்றது நாம சொல்லிக் கொடுக்கறது இல்ல, சொல்லிக் கொடுத்தது இல்ல. இன்ஃபேக்ட் அது சொல்லிக் கொடுத்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் மனம் என்பது வந்து இருக்கு அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணது கிடையாது இல்லையா? ஏன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, அதை நாம் அனுபவமாக உணர்வு பூர்வமாக நாம் அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாள் முழுவதும் எனக்குள் எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நான் உணர்வுகளை உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். சோ அனுபவம் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நமக்கு நிரூபணம் என்பது தேவையில்லை. இன்றைக்கு நீங்க மனம் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க அனுபவம் செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகமே வந்து சொன்னாலும் பிரீத்தி மனம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்லை. இல்ல, மனம் என்பது இருக்கு, அது எனக்கு தெரியும், அது எனக்கு விஞ்ஞானபூர்வமான நிரூபணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆத்மா என்கிறது ஒரு சக்தி, அது எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நாம உடல் என்பது இயந்திரம்னு சொன்னோம், மூளை என்பது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அதுவும் ஒரு மெஷின் தான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் மனம் என்பது இந்த மூளையில எங்க இருக்கு?
அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
சோ மனம் என்பதை வந்து நம்மால் உணரதான் முடியும், அதை பார்க்க முடியாது. இப்போ நம்முடைய உடல்ல வந்து உறுப்புகள் இருக்கு, கைகள், கால்கள், தலை, அந்த மாதிரி உறுப்புகள் இருக்கு. எப்படி இப்படி உறுப்புகள் இருக்கோ, அந்த உறுப்புகள் மூலமாக நாம் வேலை செய்கிறோமோ, அதே போன்று ஆத்மாவும் மூன்று ஃபேக்கல்டிஸாக, மூன்று விதமாக வேலை செய்கிறது. முதல்ல வந்து மனம் என்பதை நாம் எடுத்துக்கலாம். மனம் என்பதன் மூலமாக சிந்திக்கிறது, எண்ணங்களை உருவாக்குகிறது. இப்போ ஒரே பெண் தாயாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அலுவலகத்துல வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கலாம். ஒரே நபர் தான், ஆனால் பலவித நிர்வாகங்களை செய்கிறார், பலவித பங்குகளை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளுகிறார். மின் சக்தி வந்து டியூப்லைட் மூலமா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, ஃபேன் மூலமா காத்து கொடுக்குது, ஹீட்டர் மூலமா ஒரு வெப்ப சக்தியை கொடுக்குது. ஒரே மின் சக்தி தான், ஆனால் மூன்று விதமாக செயல்படுகிறது. அதே போல ஆத்மா என்பது ஒரு சக்தி தான், ஆனால் இந்த சக்தி மூன்று விதமான நிர்வாகங்களை செய்து கொண்டிருக்கிறது. எண்ணங்களை உருவாக்கும் பொழுது மனதாக செயல்படுகிறது. சோ அந்த எண்ணங்களின் வழியே உணர்வுகள் ஏற்படுகிறது. சோ மனம் என்கிற நிர்வாகத்துக்கு கீழே எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் என்பது வருது. சோ இந்த மனதாக சிந்திக்கும் பொழுது ஆத்ம சக்தி என்பது மனமாக இருக்கிறது.
மனம்தான் வந்து ஆத்மாவா?
மனம் என்பது ஆத்மாவினுடைய ஒரு பகுதி. எப்படி இந்த உடல் இருக்கு, முழு உடலும் இருக்கிறது, ஆனா முழு உடல்ல வந்து கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, தனித்தனியாக வேலை செய்வதற்காக உறுப்புகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவினுடைய ஒரு பகுதி மனம் என்பது.
ஓகே.
சோ மனம் என்பது வந்து எண்ணங்களை உருவாக்குகிறது. இப்போ இது எப்படி வேலை பண்ணது அப்படின்னா, ஆத்மா என்பது மனதின் மூலமாக ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. அந்த எண்ணம் மூளைக்கு சென்று ஒரு செயலாக வெளிப்படுகிறது. சோ ஆத்மா தான் அந்த எண்ணத்தை உருவாகி மூளைக்கு கட்டளை இடுகிறது, இதை செய், அதை செய் என்று. எதை நாம் செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது இல்லையா? சோ மனதின் வழியாக ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது, அந்த எண்ணம் என்பது செயலாக வெளிப்படுகிறது. இது சரி இது தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய போது புத்தி என சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு, முதல் தடவை வந்து யாராவது சிகரெட் ஆஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அதை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய போராட்டம் இருக்கும் மனதுல. அதாவது மனம் வந்து வக்கீல் மாதிரி ரெண்டு பக்கமா வாதாடும், செய்யலாம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஒரே ஒரு வாட்டி தானே அப்படின்னு ஒரு பக்கம் வாதாடும். இன்னொரு பக்கம் வந்து வேண்டாம், இது செய், இது வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை, இதை செய்யக்கூடாது அப்படின்னு வாதாடும். சோ இந்த ரெண்டு வாதாடத்துல ஏதாவது ஒன்றை புத்தி என்பது தீர்மானம் செய்யும். சோ புத்தி என்பது தீர்மானம் செய்யும் பொழுது அது செயலாக வெளிப்படும். மூளைக்கு வந்து அந்த கட்டளை என்பது செல்லும், அதன் பிறகு அது செயலாக வெளிவரும். ஆத்மா என்பது மனம் என்பதின் மூலம் எண்ணங்களை உருவாக்குகிறது. ரெண்டாவது ஃபேக்கல்ட்டி வந்து புத்தி. புத்தி அப்படின்னா இன்டலெக்ட், அதாவது இன்டெலிஜென்ட் என்பது கிடையாது, இன்டலெக்ட் அப்படின்னா புத்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கக்கூடிய சக்தியை நாம புத்தி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த புத்தியும் வந்து ஆத்மாவினுடைய நிர்வாகம்தான். ஆத்மாவினுடைய இன்னொரு ஒரு ஆர்கன் உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ புத்தியின் மூலமாக அது தீர்மானிக்கிறது. இப்பொழுது ஒரு காரியத்தை வந்து ஒரு எண்ணம் எழுகிறது, என்னுடைய புத்தி இது சரி என்று சொல்கிறது, தீர்மானிக்கிறது, அது செயலாக வெளியில வருது. உதாரணத்துக்கு வந்து நாம ஒரு கப் எடுக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், எனக்கு தாகம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை செயல்படுத்துகிறோம், அந்த கப் எடுத்து நாம தண்ணி குடிச்சிடறோம். இது ஒரு சாதாரணமான செயல்தான், ஆனால் இந்த செயல் என்பது செய்து முடித்த பிறகு இது ஒரு முத்திரையாக ஆத்மாவில் பதிந்து விடுகிறது. இந்த செயலை வந்து இன்னைக்கு நைட்டு கூட உங்களால வந்து யோசிச்சு பார்க்க முடியும் இல்லையா. எந்த ஒரு செயலை செய்தாலும் அது ஒரு மெமரியாக, நினைவாக ஆத்மாவில் பதிந்து விடுகிறது. இதை வந்து நாம வந்து காமிக்க முடியாது, பிசிக்கலா வந்து திறந்து காமிங்க எங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நமக்கு தெரியும் அது பதிவாய்க்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நமக்கு வந்து நினைவுகளாக பல விஷயங்கள் நம்முடைய புத்தியில் இருக்குன்னு சொல்லுவோம். சோ நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுதும் அந்த செயல் முடிந்த பிறகு அது ஒரு மார்க், அது ஒரு முத்திரையாக பதியும் பொழுது அந்த பதிந்து விட்ட அந்த ரேகைகளை நாம என்ன சொல்றோம்னா சன்ஸ்கார்னு சொல்லுவோம், சமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல வழக்கங்கள்னு சொல்லுவோம், நம்முடைய பண்புகள்னு சொல்லுவோம். ஆத்மால எதெல்லாம் பதிவாக இருக்கோ அது எல்லாமே சன்ஸ்கார்னு சொல்லுவோம், சமஸ்காரங்கள்னு சொல்லுவோம், வழக்கங்கள்னு சொல்லுவோம்.
ஓகே, ஒரு ரொம்ப ஒரு தெளிவான விஷயம், புத்தி என்ன தெரியும், மூளை என்ன தெரியும், மனசு என்ன தெரியும், ஆனா அதுல வந்து என்ன அதோட உண்மையான தெளிவுரை வந்து தெரியாது. இன்னைக்கு வந்து ஆத்மா வந்து மூன்று விதமான ஒரு செயல்களை கொண்டதுன்னு சொன்னீங்க. ஒண்ணு வந்து அந்த மனம் வந்து சிந்திக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த சிந்தனை வந்து செயல்படுது. அது எப்படி செயல்படுது அப்படின்னா மூளையின் மூலமா,
மூளை வேற புத்தி வேற, புத்தியின் மூலமாக தீர்மானிக்கிறது. மூளை அப்படின்றது வந்து பிசிக்கல் மேட்டர், மூளை அப்படின்றது பார்க்கலாம், அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. சோ தீர்மானிக்கப்பட்ட அந்த விஷயத்தை மூளை மூலமாக இந்த உடலினுடைய மற்ற உறுப்புகளுக்கு கட்டளை செல்கிறது.
அது கட்டளை இட்டபடிதான் அந்த பழக்க வழக்கம், அந்த பண்புகள், நம்ம செய்கிற எல்லா செயல்பாடுகள்
எல்லாமே சேர்ந்ததுதான் சன்ஸ்கார் அப்படின்னு. சோ இப்ப வந்து மனம் என்பது இருக்கா,
இருக்கு கண்டிப்பா இருக்கு.
புத்தி என்பது இருக்கா,
கட்டாயமா இருக்கு.
சன்ஸ்கார் அப்படின்றது இருக்கா,
நிச்சயமா எல்லாருக்குமே அது இருக்கு,
இருக்கு இல்லையா. சோ மனம், புத்தி, சமஸ்காரம் அப்படின்ற மூணு சேர்ந்த விஷயம்தான் ஆத்மா அப்படின்ற சக்தி. மனம் இருக்கு, ஆனா ஆத்மா இருக்கா இல்லையா தெரியல, அது சொல்ல முடியாது. இன்றைக்கு வந்து கைகள் இருக்கு, கால்கள் இருக்குன்னு சொல்றோம், ஆனா உடல் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த உடலினுடைய உறுப்புகள் தான் கைகள் கால்கள். அதே மாதிரிதான் ஆத்மாவினுடைய நிர்வாகங்கள் தான் இந்த மூன்று விதமான சக்திகளும். சோ இந்த மூன்று சக்திகளுமே வந்து ஒன்றாக சேர்ந்ததுதான் ஆத்மா. ஒரே மனிதர் தன்னுடைய மகளோடு இருக்கும்போது தாயாகவும், தன்னுடைய தாயோடு இருக்கும்போது மகளாகவும் இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் ஆத்மா அந்தந்த வேலைகளை செய்யும் பொழுது மனமாகவும் புத்தியாகவும் சன்ஸ்காரமாகவும் வேலைகளை செய்து கொண்டிருக்கு.
இந்த ஆத்ம சக்தி அப்படின்றது அந்த மனம், புத்தி, சன்ஸ்காரம்.
இப்ப சிகரெட் பிடிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும் பொழுது இந்த மனம் என்பது இரண்டு விதமான எண்ணங்களை உருவாக்குதுன்னு சொல்றோம். கடைசியில எந்த ஒரு எண்ணத்தை மனம் உருவாக்குதோ அதை தீர்மானமாக்கி, புத்தி என்பதை தீர்மானமாக்கி செயலாக வெளிவருகிறது. சரி பிடிங்க அப்படின்னு இரண்டாவதாக பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, புத்தி என்ன சொல்லும்னா, முதல்ல வந்து பிடிக்கும் போது ஒன்னும் ஆகலையே, சோ ரெண்டாவதா பிடிங்க பரவாயில்ல அப்படின்ற ஒரு தீர்மானம் ஆயிடும். சோ ஒன்ஸ் அந்த செயல் என்பது வெளிப்பட்டுடுச்சுன்னா அது ரேகையாக, ஒரு முத்திரையாக நம்முடைய ஆத்மாவில பதிந்துடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையில அடுத்த எண்ணம் என்பது உருவாகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு வட்டம் மாதிரி உருவாகும் பாருங்க. ஆமா, முடிவில்லாத ஒரு வட்டம் மாதிரி ஆயிடும். அதாவது மனதின் மூலம் ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில அந்த தீர்மானிக்கிறது புத்தி, தீர்மானம் செய்த விஷயங்கள் செயலாக வெளிவருகிறது. ஓகே, அந்த செயலினுடைய அடிப்படையில் அடுத்த எண்ணம் என்பது உருவாகும், மீண்டும் தீர்மானம், மீண்டும் செய்யும். சோ இப்படி ஒரு சைக்கிள் ஆயிடும். ஒரு நான்கைந்து தடவை வந்து சிகரெட் பிடிச்சிடறோம் வச்சுக்கோங்க, ஒரு ஐந்தாவது தடவை நம்முடைய புத்தி இன்டர்ஃபியர் ஆகும்.
நிச்சயமா
சரியா தவறான்னு சொல்லாது, இது தேவையில்லைன்னு சொல்லாது.
ஏன்னா அந்த பழக்கத்துக்கு
நாம வந்து ஆல்ரெடி வந்து ஒத்து போயிட்டோம். சோ நம்முடைய புத்தியினுடைய அந்த பங்கு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. புத்தி வந்து தீர்மானம் செய்கிற அந்த சக்தி என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் நம்முடைய செயல்களினுடைய அடிப்படையில் எண்ணங்கள் உருவாக ஆரம்பித்தது. ஸோ எண்ணங்கள் செயல்கள், செயல்களிலிருந்து மீண்டும் எண்ணங்கள். ஸோ மனம், புத்தி, சமஸ்காரம் அப்படின்ற மூன்று விஷயங்களுமே வந்து அப்படியே வந்து ஒரு சைக்கிள் வட்டத்தை போல மாறி எண்ணங்களை
ஒன்றன்பின் ஒன்றாக அப்படியே சுத்திட்டே இருக்கும்
இருக்கு. இப்போ ஆத்மாவிற்கும் உடலுக்கும் எப்படி ஒரு தொடர்பு என்பது ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மூளையில வந்து ஒரு பகுதி இருக்கு, அதுல வந்து தலாமஸ், ஹைப்போ தலாமஸ், பிட்யூட்ரி கிளான்ஸ், பீனியல் கிளான்ஸ்.
நீங்க சொன்ன நாளுமே ரொம்ப ஒரு முக்கியமான பகுதிகள்,
மூளை சம்பந்தப்பட்ட முக்கியமான பகுதிகள். இதுலதான் எல்லாமே நடக்குது, எல்லா ஹார்மோன்ஸ் சறுக்கிற விஷயமும் இதுலதான் நடக்குது. ஸோ இந்த நாளுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும், ஒரு இடம் ஒன்று இருக்கும். அது வந்து சரியா எப்படி எங்க இருக்கு அப்படின்னா, இந்த நெற்றிக்கு இரு புருவத்தினுடைய மத்தியில இங்கேருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா, உள்புறமா ஒரு கோடு போட்டீங்கன்னா, அப்புறமா இங்க நம்முடைய தலைபாகத்துல நடுவுல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் சேருகிற ஒரு இடம், அந்த ரெண்டுமே சேர்ற அந்த இடத்துலதான் வந்து ஆத்மா என்பது இருக்கு. அதை வந்து சீட் ஆஃப் த சோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆத்மாவின் இருப்பிடம் என்பது அங்கேதான் இருக்கு. அப்பொழுது மனதின் மூலமாக ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. எண்ணம் என்பது சக்தி. இப்போ மின்சக்தி பார்த்தோம் இல்லையா, மின்சக்தி மின்சாரம் என்பது எப்படி செயல்படுதுன்னா, அலை வடிவத்துல மின் அலைன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்னொன்னு இம்பல்ஸ், ஒவ்வொரு அலை வடிவமாக ஒன்றிலிருந்து இன்னொன்னுக்கு மின்சாரம் பாயும். அதே மாதிரி ஆத்மாலிருந்து மனதின் மூலமாக எழுகிற எண்ணம் என்பது ஒரு சக்தி. அது அலை மாதிரி, ஒரு இம்பல்ஸ் மாதிரி அந்த பிட்யூட்ரி கிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை போய் அடையும். அதுல வந்து ஒரு உந்துதலை ஒன்று கொடுக்கும் சக்தியின் வடிவமாக. அந்த உந்துதல் கிடைச்ச உடனே பிட்யூட்ரி கிளான்ஸ்ல இருந்து பல ஹார்மோன்கள் சுரக்கும். ஸோ எந்த ஹார்மோன் எவ்வளவுக்கு அதிகமாக சுரக்கிறதோ அதன்படி நம்முடைய உடலினுடைய உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்பு ரொம்ப பலகீனமாக இருந்தால் அது வந்து உடனே அஃபெக்ட் ஆயிடும். அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா, அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கேட்டா ஹார்ட் அஃபெக்ட் ஆயிடும், ஹார்ட் அட்டாக் ஆயிடும். மகிழ்ச்சியான விஷயம் கேட்டா உடம்புல வந்து மகிழ்ச்சியினுடைய அலை வரும். துக்கமான விஷயம் கேட்டா இது எல்லாமே வந்து ஹார்மோன்கள் சுரக்கிறது. ஆனால் அந்த ஹார்மோன்கள் எப்படி சுரக்கிறது அப்படின்னா, ஒரு எண்ணத்தினுடைய அந்த சக்தி போய் தான் அந்தந்த விதமான ஹார்மோன்களை சுரக்க வைக்குது. ஸோ மூளையினுடைய வேலை வந்து இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா வந்து துக்கமான விஷயமும் சரி மகிழ்ச்சியான விஷயமும் சரி எப்படி நம்முடைய உணர்வுல வருது அப்படின்னா, ஒரு எண்ணத்தினுடைய வடிவில் இல்லையா, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அது ஒரு எண்ணம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்றது ஒரு எண்ணம். ஸோ அதிர்ச்சியான எண்ணம். ஸோ ஆத்மா மனதின் மூலமாக எண்ணத்தை உருவாக்குகிறது. அந்த எண்ணம் என்னுடைய மூளையினுடைய ஒரு உறுப்பில் உந்துதலை கொடுக்கிறது. அதற்கேற்றாற் போல சுரக்கின்ற ஹார்மோன்கள் என்னுடைய உடலில மாற்றங்களை கொண்டு வருகிறது. என்னை மகிழ்ச்சியாகவோ அதிர்ச்சியாகவோ துக்கமாகவோ
மாற்றுகிறது,
உணர்வுகளை கொண்டு வருகிறது. இப்போ ஆத்மாவினுடைய இந்த மூன்று விஷயங்களை பத்தி நம்ம பார்த்தோம், மனம், புத்தி, சமஸ்காரம் பார்த்தோம். இப்ப மனம் என்பது இருக்கு அப்படின்றும் நமக்கு தெரியும். இப்ப எங்க இருக்கு அப்படின்றது தெரியுமா?
தெரியாது.
அதை உணர முடியுமா?
உணர முடியுமா அப்படின்னா, மனம் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா உணர இப்போ வந்து உணர முடியலன்னு சொல்லணும்.
யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்க உணருவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்குன்னு சொல்லுவோம், புத்தி அப்படின்னா இருக்கு, எண்ணங்கள் அப்படின்னா இங்கதான் உருவாகுதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சொல்றோம், ஆனா அதை நம்ம வந்து ஒரு சின்ன பயிற்சியின் மூலமா அதை உணரவும் செய்யலாம். மிக லேசான உணர்வில் அமருங்கள். இந்த அறைக்குள்ளும் வெளியிலும் வரும் சத்தமானாலும் சரி, அவற்றிலிருந்து புத்தியை விலக்கி தன்மீது அந்த கவனத்தை கொண்டு வாருங்கள். இந்த உடலை லேசாக்கி இந்த உடலின் அனைத்து உறுப்புகளிலும் இருக்கும் பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்பையும் மெதுவாக உணர்ந்து மெதுவாக முகத்திற்கு வாருங்கள். பின்னெற்றிக்கு நடுவே, புருவத்திற்கு மத்தியில் தன்னுடைய எண்ணங்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போது எந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது? எண்ணங்களை பார்த்த உடனேயே, கவனித்த உடனேயே அந்த எண்ணத்தின் வேகம் குறைந்து விடுகிறது. வேகம் குறைய குறைய எண்ணங்களே இல்லை என்கிற நிலையை உணர்கிறோம். இப்போது மனம் சிந்திக்கும் திறன் படைத்த சக்தி எங்கே இருக்கிறது என்பதை உணருங்கள். தீர்மானிக்கும் சக்தியான புத்தி எங்கே இருக்கிறது? இதை நீங்கள் தானாகவே உணர ஆரம்பிப்பீர்கள். நெற்றிக்கு நடுவே, நான் ஆத்மா என்கிற சக்தி வீற்றிருக்கிறேன் என்பதை. இங்கே அமர்ந்து கொண்டு இந்த முழு உடலையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். கண்களின் மூலம் பார்க்கிறேன், வாயின் மூலமாக பேசுகிறேன். நான் ஒரு அழிவற்ற சக்தி. இந்த உடல், நான் அணிந்திருக்கும் ஆடை, இதை நான் உபயோகப்படுத்துகிறேன். இந்த கர்ம இயந்திரங்களையும் இந்த புலன்களையும் மனம் புத்தி சமஸ்காரம் என்பதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சக்தி நான். இப்ப நீங்க எப்படி உணர்ந்தீங்க?
உண்மையாவே வந்து நான் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து எனக்கு எந்த எண்ணங்களுமே வரலன்னு தான் நான் சொல்லணும்.
நான் ஒரு சக்தி அப்படின்றத வந்து நாம உணரும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதும் வந்து இந்த உடலினுடைய பல பாகத்திலிருந்து விடுபட்டு முழுசா வந்து இங்க வந்து ஃபோக்கஸ் ஆகுது, குவியுதுன்னு சொல்லலாம். அப்பொழுது நாம் வந்து ஒரு சக்தியாகவே உணர ஆரம்பிப்போம். இந்த உடலினுடைய அந்த உணர்வு என்பது மிக லேசாக இருக்கும் இருக்கும் ஆனால் அந்த உணர்வு என்பது இருக்காது. அந்த லேசான தன்மை என்பது வரும். அப்பொழுது நம்மால் வந்து ஒரு சக்தியாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து அது இங்கே இருக்கு அப்படின்றதையும் நம்மால் உணர முடியும். ஸோ இந்த வித்தியாசம் தான் வந்து ஆத்மாவிற்கும் உடலுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஸோ ஆத்மாவிற்கும் உடலுக்கும் இடையே வந்து எப்படி ஒரு உறவு ஏற்படுது அப்படின்னா, எண்ணங்களின் மூலம். தொடர்பு என்பது எண்ணங்களின் வாயிலாக ஏற்படுகிறது. மனம் என்பது எண்ணத்தை உருவாக்குது, அதுக்கப்புறமா தீர்மானம் செய்த புத்தி, அப்புறமா செயலாக வெளிவருகிறது. இப்போ இந்த எண்ணங்கள் வந்து உருவாகுது, புத்தி வந்து அதை தீர்மானிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. புத்தி வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி, பல விதமான எண்ணங்கள் உருவானாலும் அது செயல்படுகிறது வந்து ஒரு சில எண்ணங்கள் தான். புத்தி வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி இருந்துட்டு எந்த எண்ணங்களை வந்து சரின்னு மனது தீர்மானிக்குதோ அதை மட்டுமே செயலாக்கும். அதாவது இன்டெலிஜென்ட் அப்படின்றது வேற, இன்டெலெக்ட் அப்படின்றது வேற.
ஆமா, இன்டெலிஜென்ட் அப்படின்றது புத்திசாலித்தனம், இன்டெலெக்சுவல் அப்படின்றது
பகுத்தறிந்து தீர்மானிக்கிற சக்தி. ஒரு சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அகாடமிக்கா வந்து அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்காது, ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப புத்திவான், ரொம்ப புத்திசாலி, எதை எப்போ எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ அகாடமிக் நாலேஜ் கிடையாது, ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க, ஆனா புத்திசாலி அப்படின்றது என்னன்னா தீர்மானிக்கிற சக்தி, எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்கிற முடிவெடுக்கும் ஒரு சக்தி தான் புத்தி. சோ இன்டலெக்ட் அப்படின்றது புத்தி. புத்தி என்பது பலமானதாக இருக்க வேண்டும். புத்தி என்பது எது சரி இதுதான் சரி என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஒன்ஸ் புத்தி தீர்மானம் செஞ்சிடுச்சு அப்படின்னா நம்முடைய உடல் மூலமாக அது செயலாக வெளிவந்துடும். இப்போ ஆத்மாவிற்கும் இந்த சுற்றுப்புறத்திற்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்பு என்பது கூட எண்ணத்தின் மூலமாக. நான் எப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குகிறேனோ, அதன் வழியாக நான் எந்த செயல்களை செய்கிறேனோ, அது ஒரு அதிர்வலைகளை, வைப்ரேஷன்ஸை வந்து என்னுடைய சுற்றுப்புறத்தில் உருவாக்குது. ஸோ என்னுடைய சுற்றுப்புறத்தில் எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகள் இருக்கிறதோ, எந்த மாதிரியான ஒரு உணர்வலைகள் இருக்கிறதோ அது மீண்டும் எனக்குள்ளே வருகிறது, அது ஆத்மாவில் பதிகிறது. ஸோ மனம், புத்தி, சம்ஸ்கார், சமஸ்காரம் அப்படின்றது தான் வந்து ஆத்மாவினுடைய செயல்கள், நிர்வாகிகள்.
இன்னைக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வோட இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டோம். நிஜமாவே வந்து ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய கருத்துக்கள், வெவ்வேறு விதமான கற்பனைகள், தெளிவே இல்லாத விடைகள் எல்லாம் இருந்தது. விடை இருந்தாலும் அது சரியா தெளிவா இல்லை. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா எங்களுக்கு வந்து மனசுல பதிகிற மாதிரி விளக்கங்களை கொடுத்து ஒரு நல்ல வைப்ரேஷனை வந்து எங்களுக்கு நீங்க இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்கீங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
ஆத்மா அப்படின்னா என்ன, ஆத்மாதான் மனமா அப்படின்னு நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்டு. அதுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விடை, இதுக்கு வந்து ப்ரூஃப் வேணும்னு நம்ம வந்து சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா அதை சொல்லும் போதே எல்லாருமே வந்து ஏற்றுக்க கூடிய பதிலா தான் இருந்தது. ஆத்மா அப்படின்றது மூன்று விஷயங்கள். ஒண்ணு வந்து மனம் எண்ணங்களை உருவாக்குது, அடுத்தது என்னதான் எண்ணம் உருவானாலும் புத்தி தான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத தீர்மானிக்குது. மூன்றாவது என்னன்னா நான் செய்யும் செயல்கள் மற்றும் என் பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து சம்ஸ்காரம்னு சொல்றோம். நான் எந்த செயல் செய்தாலும் அதுல என்னோட முத்திரை பதிந்து விடுகிறது. இதுதான் இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து ஆத்மா, ஆத்மசக்தி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி